இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-3-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
உபதேசனே, கனபாவிகட்கதினேசனே, காவலர் உபதேசனே, கனபாவிகட்கதினேசனே, உயர்கர்த்தனே கத்திருத்துவ ஞான மகத்துவராஜ கிறிஸ்துவாகியே தேவதேவனே கோவா வாயும் ஜீவனே வாயும் ஜீவனே வாயும் ஜீவனே வந்தவா பசுமந்தையோடு பிறந்தவா தந்தையர் தர வந்தவா பசுமந்தையோடு பிறந்தவா கதி தந்தவா சொல்பு வந்தவா கதி தந்தவா சொல்பு வந்தவா மெய் சிறந்தவா விண்ணெடுந்தவா திவ்ய தேவதேவனே யகோவா வாயும் ஜீவனே வாயும் ஜீவனே வாயும் ஜீவனே வளர்பத்தலை கதிகாரனே பத்தருப்புபகாரனே வளர்பத்தலை கதிகாரனே கனபாரனே அதிதீரனே கனபாரனே அதிதீரனே நல்வுதாரனே பலவீரனே ஜய தேவதேவனே கோவா வாயும் ஜீவனே வாயும் ஜீவனே வாயும் ஜீவனே
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன என்று பார்க்கும் பொழுது, தொலைபேசி ஊழியக்காரனுடைய குணாதிசயங்கள் என்ன, அல்லது கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டிஜிட்டல் இவாஞ்சலிஸ்ட் என்ற தலைப்பின் கீழாக நாம் படிக்க போறோம். இன்னைக்கு இந்த உலகத்தில் பெரும்பாலானவர்கள் எதை தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், தொலைபேசி தான் அவருடைய கரங்களில் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் அதிகமாக யார் அதை பயன்படுத்துகின்றார் என்று பார்க்கும் பொழுது சிறு குழந்தைகள் முதல் வாலிபர்கள் வரை அதிகமாக இந்த தொலைபேசி அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த தொலைபேசியிலே அநேக அசுத்தமான காரியங்கள் இருக்கிறது, அநேக பாவம் செய்ய தூண்டக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய வாலிபர்களை நாம் எப்படி ரட்சிப்பது, எப்படி மீட்பது என்று நாம் பார்க்கும் பொழுது அதே தொலைபேசியில் நாம் ஆவிக்குரிய செய்திகளை அங்கே செலுத்துவதன் வாயிலாக, பகிர்வதன் வாயிலாக அவருடைய வாழ்க்கையை நம்மால் நிச்சயமாய் மாற்ற முடியும். ஆனால் இப்பொழுது ஒரு சுவிசேஷகன் இருக்கிறான், ஒரு ஊழியத்தை தொலைபேசியின் வாயிலாக செய்யக்கூடியவன் இருக்கிறான் என்றால் அவனுடைய குதானசியங்கள் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய குணம் எப்படிப்பட்ட ஒரு குணமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் நாம் பார்க்க போகின்றோம். இன்று 1 தெசலோனிக்கேயர் 2:17-19 இந்த 3 வசனங்களை தான் நாம் தியானிக்க போகின்றோம். இந்த 3 வசனங்களிலிருந்து 3 காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். இந்த வசனத்தை யார் எழுதுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பவுல் எழுதுறாங்க. பவுல் எழுதக்கூடிய சூழ்நிலை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தாரை அல்லது திருச்சபையை சந்திக்க அவருக்கு ஆசையா இருக்குது. ஆனால் அவரால் சந்திக்க முடியல, சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அவர் வந்து ஒரு கடிதமா எழுதக்கூடிய ஒரு காரியத்தை இங்க அவர் சொல்லப்பட்டு இருக்கிறது என்ன நம்ம பார்க்க போகின்றோம். சோ நான் வாசிக்கிறேன் 7வது வசனம். சகோதரரே, நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்து சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்திருக்கிறபடியினால் உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆசையோடு அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினோம். இங்கே பார்க்கும் பொழுது பவுல் ஏதோ ஒரு காரணத்தினால தெசலோனிக்கே சபையை விட்டு சற்று பிரிந்திருக்கிறார், அல்லது வேறொரு ஊழியத்துக்காக அவர் செல்கிறார். அதாவது பவுலுடைய ஊழியத்தை பார்க்கும் பொழுது அவர் ஒரு இடத்தில் ஊழியம் செய்தால் இன்னொரு இடம் அவர் சென்று விடுவார். ஆனால் இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறப்ப அவருடைய முகத்தை பார்க்க அவர் மிகவும் ஆசையாக இருக்கிறாரு. 18வது வசனம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2ஆம் தரம் மனதாய் இருந்தோம், பவுலாகிய நானே வர மனதாய் இருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். இங்கே பார்க்கும் பொழுது மிக தெளிவாக இங்கே பவுல் பயன்படுத்துகின்றார், சாத்தான் எங்களை தடை செய்கிறான் என்று. இன்னைக்கு நீங்க அவனுடைய ஊழியத்தை உங்க கையில் இருக்கக்கூடிய தொலைபேசியை வைத்து செய்யலாம்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க, ஆனா சாத்தான் நிச்சயமா அதை தடை செய்வான். சாத்தான் அதற்கு எதிராக நிற்பான். ஏன்னு சொன்னா உலகம் எங்கும் அவங்க எல்லாம் தொலைபேசி வச்சிருக்கிறாங்க. இவங்க என்ன தொலைபேசியில ஊழியர் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சாத்தான் அதுல என்ன பண்ணுவோம்னு சொன்னா முன்னாடி வருவான்னு சொல்லி பாக்குறோம். இன்னைக்கு அதனாலதான் நிறைய பேரால தொலைபேசியை வைத்து ஊழியம் செய்ய முடியல, ஜூம் மீட்டிங்ல வச்சு ஊழியம் செய்ய முடியல, இணையதளத்தை வைத்து ஊழியம் செய்ய முடியல. ஏன்னு சொன்னா நிறைய சோதனைகள், நிறைய பிரச்சனைங்க அவங்க வாழ்க்கையில வர்றதை பாக்குறோம். ஏன் அப்படின்னு சொன்னா சாத்தான் தடை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் சாத்தான் எப்பொழுதுமே தடை செய்யக்கூடியவனாகத்தான் இருக்கிறான். இங்க பார்க்கும் பொழுது பவுலுக்கும் அப்படிப்பட்ட ஒரு தடையை அவன் செய்யக்கூடியவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் பவுல் இங்கே என்ன செய்தார் என்று நாம் என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். 19வது வசனம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு சன்னதியினாலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்கள் எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள். இங்கே பார்க்கும் பொழுது நீங்க எனக்கு சந்தோஷமும் மகிமையுமாக இருக்கிறீங்க, நீங்க தான் என்னுடைய எல்லா காரியங்களாக இருக்கிறீர்கள் என்று இங்கே பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ற நாம பார்க்கின்றோம். அப்ப பவுலுங்க என்ன பண்றாருன்னு சொன்னா அவரால் அவங்கள போய் சந்திக்க முடியல, ஆனா அவங்களால சந்திக்க முடியலன்னா கூட அவங்களுக்கு அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா கடிதத்தை எழுதுகிறார். அவனுடைய ஊழியம் எப்படியும் தடைபட்டு போக கூடாதுன்னு சொல்லி அவர் கடிதத்தை எழுதக்கூடியவராக இருக்கிறார். இன்னைக்கு அங்கே பவுல் கடிதத்தை எழுதியது போல இன்னைக்கு நாம் நம்ம கைகளில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை வைத்து கொண்டு தொலைபேசியை வைத்து கொண்டு அநேகர்களுக்கு ஊழியம் என்ன பண்ணலான்னு சொன்னால் செய்யலாம். அநேகர்களுக்கு நாம் அவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம். அது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று என்ன பண்ணுற நாம் பார்க்கின்றோம். அவனுடைய வார்த்தை எப்படி கொண்டு போகப்படணும்னு சொன்னால் வல்லமையோடு கொண்டு போக வேணும். இன்னைக்கு அநேகருடைய சர்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உயிரற்ற ஒரு செய்திகளாகத்தான் இருக்கிறது, உயிரற்ற காரியங்களாகத்தான் இருக்கிறது. ஆனால் இன்று ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய செய்தி எப்படி இருக்குன்னு சொன்னா வல்லமையுள்ள செய்தியாக இருக்க வேண்டும் என்று நாம பார்க்கிறோம். சரி, இன்னைக்கு ஒரு சுவிசேஷனுடைய குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டும்? தொலைபேசி எடுத்து ஊழியம் செய்ய நினைக்கிறீங்க, உங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டும்? முதல் காரியம் இங்க பவுல பாக்குறோம், அவர் ஊழியம் செய்ய நினைக்கிறாரு, சாத்தான் தடை பண்றார். ஆனாலும் பவுல் என்ன பண்றாருன்னு சொன்னா கடிதத்தின் வாயிலாக அவர் எழுதுகிறார். கடிதத்தின் வாயிலாக அவர்களுக்கு எழுதுறாரு, உங்களை பார்க்கறதுக்கு நான் ஆவலா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். அங்க பாருங்களேன் எவ்வளவு அக்கறை அவர் காட்டுறாரு. இன்னைக்கு நீங்க அவனுடைய ஊழியத்தை நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னா உங்ககிட்ட இருக்க வேண்டிய முதல் காரியம் ஒரு அக்கறை இருக்கணுங்க. இந்த தொலைபேசியில நான் ஊழியம் பண்றேன், இதை யார் யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களுக்கு அவனுடைய வார்த்தை தொடப்படணும், இதை நான் பகிர்ந்துக்கிறேன் அவங்களுடைய வார்த்தை தொடப்படணும், அவங்களுடைய வாழ்க்கை மாறணும்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு முறையும் அவனுடைய வார்த்தை அனுப்புறப்ப ஜபத்தோடு அனுப்பணும், ஜபித்து கொண்டே அனுப்பணும். அவ்வாறு அனுப்பும் பொழுது மாத்திரமே உங்களால் அவனுடைய ஊழியத்தை வல்லமையாக செய்ய முடியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த அக்கறை அப்படின்றது ரொம்ப முக்கியமானதுங்க. பவுல் அதுதான் காட்டுறாரு, எவ்வளவு அக்கறையா இருந்தாரு அவரு அப்படின்றதான் காட்டக்கூடியவராக இருந்தார் என்று இங்க சொல்லப்பட்டு இருக்கிறத பாக்குறோம். பாருங்களேன், என்னால வர முடியல, சாத்தான் தடை பண்றான், ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா கடிதத்தின் வாயிலாக நான் உங்களுக்கு எழுதுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்க இருக்கிறத பண்ணி நம்ம பார்க்கின்றோம். அப்ப இதை நம்ம பாக்குறப்ப நிச்சயமாகவே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக சொல்கின்றது என்று பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்து அங்கே பவுல் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்ன பண்ணான்னு சொன்னா நம்ம பார்க்கலாம். இரண்டாவது வார்த்தை 18வது வசனத்தை என்ன பண்ணலாம் நம்ம வாசிக்கலாம். என்ன வசனம் சொல்லி நம்ம பார்க்கிறப்ப பவுல் வரணும்னு நினைக்கிறாரு, ஆனால் சாத்தான் என்ன பண்றான், அங்கே அவன் தடுத்து நிறுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப சாத்தான் ஒரு தடையை கொண்டு வந்த பிறகு கூட பவுல் அங்கே ஒரு ஊழியத்தை செய்யக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப இரண்டாவது காரியம் என்ன, ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயம் என்னன்னு சொல்லி பார்க்கறப்ப அவனுடைய வாழ்க்கையில அந்த அர்ப்பணிப்பு, கமிட்மெண்ட். எப்படியாவது அந்த ஜனங்களுக்கு நான் செய்தியை அனுப்பணும், பேசணும்னு சொல்லி அங்கே பவுல் ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. நீங்க நம்ம வாழ்க்கையில கூட நம்ம இந்த தொலைபேசியை வைத்து ஊழியம் பண்ணலாம்னு நினைக்கலாம். ஒரு நாள் நம்ம ஊழியம் பண்ணுவோம், அடுத்த நாள் பண்ணுவோம், அதுக்கடுத்து வசனத்தை விடமாட்டோம், அதுக்கடுத்து வீடியோஸ் விடமாட்டோம், அப்ப சோர்ந்து போயிருவோம். ஆனால் சாத்தான் என்ன சோர்வை கொண்டு வந்தாலும் விடாமுயற்சியா எப்பொழுதுமே அதை நாம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது அங்கே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார், ஆண்டவர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது நம்ம நம்மால பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, அவ்வாறு ஆண்டவருக்கு நாம் ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை கூடும் அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்வதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். பவுலுடைய வாழ்க்கையை பாருங்களேன், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு அவர் வேதனைப்பட்டார். நீங்க பாத்தீங்கன்னா கொரிந்தியர் புத்தகம்லாம் வாசிங்க சொன்னா அவர் சொல்றாரு, என்னை கடல்ல தூக்கி போட்டாங்க, நான் நிர்வாணமா இருந்த, சாப்பாடு இல்லாம இருந்த, ஆனாலும் அவனுடைய ஊழியத்தை செய்வது மாத்திரம் என்னுடைய குறிக்கோளாக நோக்கமாக இருந்தது. அதுதாங்க ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் வர வேண்டிய ஒரு காரியம். இன்னைக்கு நீங்க தொலைபேசியில ஊழியம் செய்யறீங்கன்னா சில நேரங்கள்ல உங்களால சோர்ந்து போயிட்டு இதை பண்ண முடியாது, நீங்க விட்டுறலாம். ஆனா பவுலை போல எப்படியாவது அந்த மக்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை நான் சேர்க்கணும், எனக்கு எவ்வளவு சோர்வு இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, பிரச்சனை இருந்தாலும் சரி, நான் ஆண்டுடைய வேலையை செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்க செய்யறப்ப அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். இப்போ மூணாவது காரியம், பவுல் சொல்லக்கூடிய மூன்றாவது காரியம் என்னன்னு சொல்லி என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஒன்று தெசலோனிக்கர் 2 அதிகாரத்துல இருந்து நான் நம்ம வாசித்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப 19 வசனம் வாசிக்கலாம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். இங்க பார்க்கிறப்ப அந்த பிள்ளைகளுக்கு அவர் சொல்றாரு, நீங்க தான் என்னுடைய கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம்னு சொல்றாரு. அதாவது அவர் எப்படி அவங்கள ஊக்குவிக்கிறாருன்னு பாருங்களேன், அவனுடைய வருகையில நீங்க ஒரு கிரீடமா இருக்கணும், அதாவது அவனுடைய வருகையில நீங்க பரலோகத்துல இருக்கணும், அதுக்கு நீங்க தகுதி உள்ளவர்களாக இருக்கணும், அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அங்கே பவுல் சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். இங்க கிரீடம் என்றப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வெகுமதியாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்கே பவுல் சொல்றாரு, என்னால் அவங்க வர முடியாட்டி கூட நீங்க அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும், அதாவது மத்தவங்களுடைய நலனை இங்க வைக்கிறார், மத்தவங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி இங்க பவுல் நினைக்கக்கூடியதை பாக்குறோம். இன்னைக்கு ஒரு சுவிசேஷகனா நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா அவங்களுடைய வார்த்தை, உங்களுடைய வசனம் மத்தவங்களுடைய வாழ்க்கைய மாத்திர மாதிரி இருக்கணும், மத்தவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கணும். அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க செய்யறப்ப ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகையால் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட நபர்களாக நீங்கள் தொலைபேசியில ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவர் இன்னும் வல்லமையாக உங்களை ஊழியம் செய்ய அவர் வைப்பார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று நாம் பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், என்னால் அது செய்ய முடியாது, என்னால் இது செய்ய முடியாது, நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அநேகர்கள் எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகளும் சொல்லிட்டு கஷ்டங்களை சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இருக்கிறோம். ஒரு போதகர் இருக்கிறார், அவருடைய பேர் அலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போதகர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஆன்லைனில் அவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நினைக்கிறாரு. அப்போ என்னங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் அதை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதை பகிர்ந்து கொள்கின்றார்கள். ஒரு யூடியூப்பில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்லோட் பண்ணுறாங்க. சில நேரங்களில் நிறைய பேர் அதை பார்க்க மாட்டாங்க, பார்ப்பாங்க, இப்படி இருக்குது. இப்போ அந்த போதகர் அந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு போயிட்டார். இப்போ போயிட்டு பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், 3 வருடம் கழித்து அவருக்கு வந்து ஒரு தொலைபேசி வருது, அதாவது ஒரு கால் வருது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அது வந்து வேற ஒரு கண்ட்ரியிலிருந்து வருது, அதுவும் அந்த இடத்துல ஆண்டுடைய வார்த்தை தடை செய்யப்பட்ட ஒரு கண்ட்ரியாக அது இருக்குது. அப்போ ரொம்ப பயப்படுறாரு, ஒருவேளை நம்மளை யாராவது ட்ராக் பண்ணுறாங்களா, வேற ஏதாவது இருக்குமான்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாரு. அந்த கால் எடுக்க மாட்டேன்றாரு. அவங்க மனைவி சொல்கிறாங்க, பரவாயில்ல நீங்கள் அதை எடுங்கன்னு சொல்லி. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, பாஸ்டர் அலெக்ஸ் வந்து எடுக்கிறாரு. எடுத்து பேசுகிறப்ப அவருக்கு தெரியுது, அவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி இவர் பண அந்த பிரசங்கத்தை கேட்டு எங்களுக்கு இது மாதிரி பிரசங்கம் வேணும், எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, 3 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்ல எப்பயோ பண்ணி வச்ச அந்த ஒரு செய்தி இவங்க வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறார். அப்போ உடனே அவருக்கு வந்து இவர் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நிறைய வீடியோஸ் அனுப்ப ஆரம்பிக்கிறாரு. அதுக்கடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அதே கண்ட்ரிக்கு அவர் அங்கேயே போய் அவங்களுக்கு அவனுடைய வார்த்தை அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4க்கு மேலே பேர் ஞானஸ்தானமும் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா எடுக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி இங்கே நடந்தது? இன்றைக்கி அவருடைய கையில் இருந்தக்கூடிய அந்த ஒரு தொலைபேசியில் அவர் எப்பயோ அப்லோட் பண்ண அந்த ஒரு வீடியோ பார்த்துருக்குறாங்க, அவனுடைய வார்த்தை பகிர்ந்துப்பட்டிருக்குது. அதை கேட்டு அவங்க தொடப்பட்டு எங்களுக்கு இந்த வார்த்தை வேணும், எங்க கூட பேசுங்கன்னு சொல்லி கேட்குறப்ப அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்தது. என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம நினைக்கலாம், ஏதோ ஒரு வார்த்தை தானே, வசனம் தானே, இதை நம்ம போடுறதுனால என்ன ஆக போகுதுன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அது ஒருத்தனுடைய வாழ்க்கையை மாற்றும். உங்கள் வாழ்க்கையை கூடிய ஒரு சின்ன வேத வசனங்க, ஒரு வேத வசனம், யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, அந்த ஒரு வசனத்தை எடுத்து நீங்கள் ஒரு 4 பேருக்கு பகிர்ந்தாலும் சரி, 10 பேருக்கு பகிர்ந்தாலும் சரி, அவங்க எந்த சூழ்நிலை இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமாய் அந்த வசனம் அவங்கள தொடும். யாராவது ஒருத்தரையாவது தொடும், நிச்சயமாக தொடும். அப்படி தொடுறப்ப அவங்க ஆமைன்னு சொல்லுவாங்க, அப்படி தொடுறப்ப ஆண்டவர்கிட்ட அவங்க மீண்டும் சேர்க்கப்படுவார்கள். இதோடைய எல்லாத்துக்கு காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட ஒரு கருவியாகத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்க விரும்புகிறீர்களா? பவுல பாருங்களேன், அவருக்கு எவ்வளோ தடை வந்துச்சுங்க, போய் ஜனங்களை சந்திக்க முடியாத தடை. முகமுகமாக நான் பேச வாஞ்சியாக இருக்கிறேன், ஆனால் என்னால் வந்து பேச முடியல அப்படின்றார். ஆனால் அவர் கையில் என்ன இருந்துச்சுங்க, எழுத்து. அவர் எழுத ஆரம்பித்தார், என்னால் போய் பார்க்க முடியாட்டியும் பரவாயில்ல, நான் கடிதத்தை அவங்களுக்கு அனுப்புவேன், கடிதத்தில் எழுதி அவங்களுக்கு அனுப்புவேன், அவங்க வாசிப்பாங்கன்னு சொல்லி எப்படி அவர் ஊழியம் பண்ணார்னு பாருங்கள். ஒருவேளை இன்றைக்கி நம்மளால் எல்லா நாடுகளும் போக முடியாமல் இருக்கலாம், அமெரிக்காவுக்கு போக முடியாமல் இருக்கலாம், இங்கிலாந்துக்கு போக முடியாமல் இருக்கலாம், ஜெர்மனிக்கு போக முடியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துக்கெல்லாம் நம்மளுடைய செய்தி போகணும்னு சொன்னால் யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். அந்த இடத்துல நம்ம பிரசங்கம் செய்யணும்னு சொன்னால் இங்கே ஜூம் மீட்டிங்லேருந்து அங்கே பிரசங்கம் பண்ணலாங்க. எவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் பாருங்களேன். இதை நம்ம பயன்படுத்திக்க வேண்டாமா? ஆண்டவரை நம்ம பயன்படுத்திக்கணும் தானே அவரும் நினைக்கிறாரு, இதில் நாம் ஊழியம் வல்லமையாக செய்யணும்னு தானே அவரும் நினைக்கிறாரு. அப்படி நாம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோமா, செய்யறதுக்கு நம்ம முன் வருவோமா அப்படின்றத சற்று நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி நீங்கள் ஒரு தொலைபேசி ஊழியக்காரனாக இருக்கிறீங்க, ஒரு இவாஞ்சலிஸ்டாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்தந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க. ஆண்டு உங்களை என்ன பண்ணுவார்னு சொன்னால், இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார் என்ன பண்ண நம்ம பார்க்கின்றோம். அந்த வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன், 17 வசனத்திலிருந்து 1 தெசலோனிக்கேயர் 2 17 வசனத்திலிருந்து. சகோதரரே, நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்து சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்திருக்கிறபடியால் உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆசையோடு அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினோம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2ந்தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானும் வர மனதாயிருந்தேன், சாத்தானும் எங்களை தடை பண்ணினான். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷம் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானில் நிற்கிறேன். நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள். இங்கே பார்க்கும் பொழுது அங்க பவுல் சொல்றாரு, நீங்க தான் எனக்கு முக்கியம். இன்னைக்கு ஆண்டவங்களை பார்த்து சொல்றாரு, உங்க தொலைபேசியை கொண்டு நீங்க யாராருக்கெல்லாம் செய்தி அனுப்புறீங்களோ அவங்க உங்களுக்கு முக்கியம் நீங்க நினைங்க. ஆண்டவருக்கு முக்கியம்னு சொல்லி நீங்க நினைங்க. அவங்க ஆண்டுடைய வார்த்தையில அவங்க வேரூன்றி நிற்கணும்னு சொல்லி நீங்க நினைங்க. அப்படி ஒருவேளை நினைப்பீங்கன்னு சொல்ல அவங்க மேல அக்கறை காட்டுவீங்க, அன்பு காட்டுவீங்கன்னு சொன்னா நிச்சயமாய் இந்த ஊழியத்தை நீங்க இன்னும் எடுத்து வல்லமையாய் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று பார்க்கிறோம். ஆகையா எந்த நாளில் உங்களை ஆண்டவர் தொலைபேசி ஊழியத்திற்காக அழைக்கிறார், உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? கண்களை முடிச்சப்பும் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தி கேட்ட அனைவரும் நீர் ஆசீர்வதிங்க, அவர்களோடு கூட இருங்க கர்த்தாவே. ஆமராஜ்யம் உங்களுடைய ஊழியம் இந்த பூமி எங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் அப்பா. அப்படிப்பட்ட நபர்களாக நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்க எங்களுக்கு தாங்க. ஆமே. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாக என்னுடன் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.
ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.